இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நம்பிக்கை முறை, இது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குது? தொடர்ந்து நம்ம வாழ்க்கை பயணத்துல எத்தனை நம்பிக்கை முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசணும். இந்த நம்பிக்கை முறையால ஏற்படுற சோகம், துக்கம், கவலை எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அத வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துடவும் நம்ம முயற்சி செய்யல. இன்னைக்கு ஒரு படி மேல போய் நாம இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பேசுவோம். அதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசணும். இந்த நம்பிக்கை முறைகள் தான் வந்து நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்றதையும் எங்களுக்கு தெளிவா புரிய வச்சுங்க. இப்போ இதுக்குன்னு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும், அந்த தீர்வுகளை பத்தி நீங்க இன்னைக்கு சொல்லுங்க.
நான் யார் அப்படின்ற உண்மையான அடையாளம், அதை நான் உணரும் பொழுது என்னுடைய தேவைகள் என்பது வேறுபடுகிறது. என்ன, இது நாள் வரைக்கும் நான் உடல்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் எனக்கு பொருட்கள் வேணும், உறவுகள் வேணும், சாதனங்கள் வேணும், சாதனைகள் வேண்டும் அப்படின்னு எல்லாத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தோம். நாம் ஒரு அழியாத சக்தி அப்படின்ற ஒரு புது நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய உணர்வுகளில், நம்முடைய தேவைகளில் வேறுபாடு தெரிகிறது. என்னுடைய சுபாவமே மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் சக்தியுமாக இருக்கும் பொழுது அதை தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசணும். என்னுடைய முதல் பொறுப்பே என்னுடைய மகிழ்ச்சியையும் அமைதியையும் சக்தியையும் பாதுகாத்து வைத்திருப்பது, ஒரே நிலையாக வைத்திருப்பது, வீணாகாமல் பார்த்துக் கொள்வது. அதன் பிறகு என்னுடைய தொடர்பில் வருகின்ற எல்லோருக்குமே இதை நான் கொடுப்பது, அதைதான் நாம பொறுப்புன்னு சொன்னோம். நாம யூஸ்வலா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அப்படின்றப்ப என்ன நினைக்கிறோம்னா இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி மட்டும்தான் நாம நினைக்கிறோம். இதையெல்லாம் செய்வது நம்முடைய பொறுப்பு தான், ஆனால் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதும் நம்முடைய பொறுப்பு தான். அது மட்டும் இல்லை, அதற்கான காரணம் என்னுடைய எண்ணங்கள். என்னுடைய எண்ணங்கள் சீராக இருக்கும் பொழுது என்னுடைய உணர்வுகளில் தரம் இருக்கிறது. என்னுடைய உணர்வுகளில் ஒரு தரம் இருக்கும் பொழுது என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள் எல்லாத்துலயுமே வந்து தரம் இருக்கிறது. அதன் மூலமாக என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய உறவுகள் எல்லாமே சரியா இருக்கு. எல்லாத்துக்குமே ஆதாரம் என்னுடைய எண்ணங்கள் அப்படின்றக்கிறப்போ அதன் மீது நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும். எண்ணங்களை பார்க்கறது எப்படி அப்படின்றதுதான் நாம இன்னைக்கு பாக்குறோம். நம்முடைய மனசுக்குள்ள பல விதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அதை நாம வந்து ஒரு இறைச்சல்னு சொல்லலாம். வெளியில ஒரு இறைச்சல் இருக்கு, வெளியில ஒரு சப்தம் இருக்கு, அது வேற. ஆனா மனசுக்குள்ள இருக்கிற இறைச்சல் என்பது நமக்கு மட்டுமே தெரியும். ஒரு நிசப்தமான இடத்துல இருப்போம், ஆனாலும் மனதுக்குள்ள இறைச்சலா இருக்கும். வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, நாம தனியா இருப்போம், ஆனாலும் இறைச்சல் இருக்கும் மனதிற்குள்ள. வந்து ஒரே இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறைச்சல் எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எண்ணங்களினால். அந்த எண்ணங்கள் எப்படி உருவாகிறது? கடந்த காலத்தின் நினைவுகள், கடந்த கால நிகழ்ச்சிகள், கடந்த கால சம்பவங்கள், எதிர்காலத்தின் எதிர்பார்ப்புகள். சோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே சமயத்துல அதிகமான எண்ணங்களாக உருவாகிறது. இப்படி அதிகமாக உருவாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான இறைச்சல் ஏற்படுகிறது. ஒரு சில சமயத்துல பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியல, உள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஒரே குழப்பமா இருக்கு, ஏதேதோ தோணுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய மனம் இல்லை, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எண்ணங்கள் இல்லை, தானாகவே எல்லாமே வருது. ஏன்னா இதுவரைக்கும் நாம அதை கவனிச்சது கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிவேகமா ஓடிட்டு இருக்கு. இதுல என்னால வந்து முடிவு செய்ய முடியாது எந்த எண்ணங்கள் எனக்கு தேவை. அண்ட் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக போகும்பொழுது என்னால என்னுடைய எண்ணங்களினுடைய தரத்தை பார்க்க முடியாது. இப்போ நாம் அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நாம எப்போ எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே எண்ணங்களினுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும். அதை எப்படி கவனிக்கிறது? இந்த காலகட்டத்தில் வந்து எதை செய்யும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம டிவி முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம் இல்லையா. ஸோ நமக்குள்ள பல மாற்றங்களை நாம கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 10 நிமிடமாவது நாம உட்காந்து நிச்சயமா காலையில தியானத்தை செய்யணும். நாம என்ன பண்ணுவோம், 2-3 நிமிஷம் உட்காருவோம், சரியா வராது, உடனே எந்திரிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு 10 நிமிடமாவது முயற்சி செய்யுங்க. எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும், அலை போல வந்தாலும் சரி, அமைதியான எண்ணங்கள் வந்தாலும் சரி, எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் சரி, உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி அங்கேயே உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. நாம் எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும், என்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னா என் மேல கவனம் இருக்கணும். எப்படிப்பட்ட எண்ணங்கள், அதனுடைய தரம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணங்களை வந்து அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். நாள்தோறும் முயற்சி செய்யுங்க. காலையில 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம் செஞ்சே தெருங்க. மாற்றம் நிச்சயமாக வரும். நாம இப்ப செய்யற முயற்சி எல்லாமே நமக்காக தான். சோ அதுல பயிற்சி என்பது மிக மிக அவசியம். நாம வந்து பயிற்சி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. பல நிகழ்ச்சிகளின் முடிவுல தியானம் செஞ்சோம். தியானம் செய்யும் பொழுது வெளியிலேந்து வார்த்தைகளின் உச்சரிப்புகள் மூலம் நம்முடைய மனதை அந்த திசை திருப்பும். அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களின் வேகத்தை குறைப்பதற்கு நம் வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம், நம்முடைய மனதை திசை திருப்பலாம். சாதாரணமாகவே நம்ம வந்து அதிகமாக பேசுவோம். நாம என்னெல்லாம் நினைக்கிறோம் அது எல்லாமே வார்த்தைகளில் வராட்டி கூட வார்த்தைகளின் மூலம் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம். நம்முடைய வார்த்தைகளில் கவனம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கணும். எங்க பிரம்மகுமாரி இயக்கத்துல வந்து மிக அழகான வாசகம் ஒண்ணு இருக்கு, குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள் அப்படின்னு.
சூப்பர்.
எண்ணங்களினுடைய வேகத்தால வார்த்தைகளும் வேகமா தான் இருக்கும்.
நம்மளையும் அறியாம சில வார்த்தைகள் வந்துடுது, எனக்கே தெரியல நான் அப்படி எல்லாம் பேசினேனா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வார்த்தைகளை கட்டுப்படுத்திக்க முடியும்?
பல சமயங்கள்ல வந்து நம்ம என்ன பேசுறோம் எது பேசுறோம்னு கூட தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. இப்ப நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறோம், நிகழ்காலத்தை பற்றி மட்டும் நாம சிந்திக்கிறோம், அதை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்றப்ப நம்முடைய பேச்சு குறைவாக இருக்கும். அந்த நிகழ்காலத்திலையும் இப்போ இந்த நிமிஷத்துல வேலையை பத்தி மட்டும் பேசுவோம், தேவையற்ற வேறெந்த விஷயத்தை பற்றி மட்டும் நாம் பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும் பொழுது பேசுவதற்கு மிகவும் குறைவாக இருக்கும். சோ குறைவாக பேசும்பொழுது நாம நிச்சயமா மெதுவாகவும் பேசுவோம். சோ மெதுவாக பேசும்பொழுது நம்முடைய கவனம் முழுவதுமே நாம் என்ன பேசுகிறோம் அப்படிதுல இருக்கும். மன வேதனை தரக்கூடிய எந்த வார்த்தைகளையும் நாம உபயோகப்படுத்த மாட்டோம். என்னை கூட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ரொம்ப மெதுவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன பாத்துருக்கணும், நான் பேசுறது யாருக்குமே புரியாது, அவ்வளோ ஃபாஸ்டா தான் பேசுவேன். ஆனா இப்போ என்னால வந்து இயல்பாகவே மெதுவாக பேச முடிகிறது. ஏன் அப்படின்னா இங்க எண்ணங்களினுடைய வேகம் என்பது குறைவாக இருக்கிறது. இப்போ என்ன எண்ணம் தேவையோ அதை மட்டுமே நாம் உருவாக்குகிறோம். ஒரு சில சமயம் நீங்க வந்து வண்டி ஓட்டுறவங்களை பாத்தீங்கன்னா ஏதோ பேசிட்டே இருப்பாங்க, போன்ல கிடையாது, தானாக பேசிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன பேசிட்டு இருக்காங்க. அதாவது இங்க அவ்வளவு அதிவேகமான எண்ணங்கள் உருவாயிட்டு இருக்கு, நிச்சயமா அது வெளியில வந்துதான் ஆகணும், அது தானாக வெளியில வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் வந்து தூக்கத்துல பேசுவாங்க. சோ தூக்கத்துல பேசுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் வந்து உறங்கி விட்டது, ஆனா அவங்களுடைய மனம் என்பது எண்ணமும் விழிப்பாகவே இருக்குது, அங்க எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, அதனுடைய அந்த பிரதிபலிப்பு தான் தூக்கத்துல பேசுறது. ஒரு சில பேரால முடியாது, எதையுமே யோசிக்காம இருக்க முடியாது. மெதுவாக பேசணும் அப்படின்றது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்க ஸ்லோ ஆகணும். ஒரு முறை நம்ம சென்டருக்கு வந்த ஒரு பிரதர் சொன்னார், ஒரு கெஸ்ட் ஆக்சுவலா அங்கிருந்த வாசகத்தை பார்த்தாங்க, குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள் அப்படின்னு. அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்பது முடியவே முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்துலதான் இப்போ இருக்கும். குறைவாக பேசுறதுக்கும் மெதுவாகவும் பேசணும், இனிமையாகவும் பேசணும் அப்படின்றதை நாம வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். எண்ணங்களினாலும் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் சக்தி என்பது உபயோகப்படுகிறது. அது வீணான எண்ணங்களாக இருந்தால், வீணான வார்த்தைகளாக இருந்தால், வீணான செயல்களாக இருந்தால் என்னுடைய சக்தி வீணாகிறது.
ஆமா, இந்த மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம்னு கூட சொல்லுவாங்க.
ஆமா, சைலன்ஸ் இஸ் கோல்டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம இயக்கத்துல இருக்கிறவங்க வந்து காலையில எழுந்த உடனே தியானத்துக்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் வந்து மௌனத்துல இருப்பாங்க. அப்போ அந்த 3 மணி நேரம் மௌனத்துல வந்து இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மிகவும் ஸ்லோவா மெதுவாக இருக்கும். நம்முடைய சக்தி என்பது சேமிக்கப்படுகிறது. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இல்ல ஆபீஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரியல, நம்மளுக்கு தீர்வு வேணும். அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா பல பேர்கிட்ட யோசனைகளை கேட்போம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், எத்தனை பேர் யோசனை செஞ்சாலும், எத்தனை பேர் வந்து அவர்களுடைய கருத்துக்களை கொடுத்தாலும், அதை முடிவெடுக்க போவது நான் மட்டும்தான். சோ பல விதமான குழப்பங்கள்ல நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து வாரத்துக்கு ஒரு முறை மௌனம் இருக்கும் பொழுது கூட அந்த மௌனத்துல வந்து நமக்குள்ளே அந்த ஒரு சல்யூஷன் தீர்வு என்பது தானாகவே வெளிப்படும். என்னுடைய தீர்வு சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னா எனக்குள்ளே அந்த சரியான எண்ணம் என்பது உருவாக வேண்டும்.
எக்ஸாக்ட்லி.
சோ மனதிற்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கிறது. சோ அந்த சக்தியை வந்து நாம் சரியான வகையில் உபயோகப்படுத்தினால் அந்த எண்ணங்களால் நமக்கு சரியான உணர்வுகள் ஏற்படும்.
சிஸ்டர், வாரத்துக்கு ஒரு முறை வந்து மௌனம் இருக்கணும் கொஞ்சம் கடினமான விஷயம்.
இந்த மௌனம் அப்படின்ற பயிற்சி வந்து வார்த்தைகள் அற்ற நிலை அப்படின்றது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா இங்கேயும் சப்தமற்று இருப்பதற்காக. சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவாக பேச வேண்டும். அதற்கு தான் இந்த மௌனம் என்பது ஒரு பயிற்சி. ரொம்ப எதிர்மறை எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வரும், மௌனம் இங்கே இருக்கணும். சோ அது முடியாததுனால நம்ம வார்த்தைகளின் அந்த ஒரு லெவல்ல வந்து மௌனத்தை கடைபிடிக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் 2 நாள் லீவு கிடைச்சா கூட நாம என்ன செய்யறோம் அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருக்கோம், இல்ல சினிமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப மௌனமா இருந்துட்டு அதை பாக்குறதுனால என்ன ஆகணும், இங்க மௌனமாகாது. இந்த முயற்சி எதற்காக அப்படின்னா என்னுடைய மனதிற்கு ஓய்வு தேவை. மனம் என்பது படைப்பாளி, எண்ணங்களை உருவாக்குகிறது. அதற்கு கொஞ்சம் நாம ஓய்வு கொடுக்கும் போதுதான் அது தரமான ஒரு எண்ணங்களை உருவாக்கும். எண்ணங்களின் மீது நம்முடைய கவனம் ஏன் அவ்வளோ இருக்கணும் அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்தியை உபயோகப்படுத்துகிறது. அது வீணான எண்ணமாக இருந்தால் என்னுடைய சக்தி என்பது நிச்சயமாக வீணாகத்தான் போகுது. அதனால இது வார்த்தைகளின் அளவிலே நாம் குறைவாக பேசுவதையும் மௌனத்தையும் நாம கடைபிடிக்கிறோம். இன்னொரு ஒரு பிலீஃப் சிஸ்டம், பற்று. எல்லா விஷயங்களிலும் வந்து பற்று என்பது இருக்கு. சோ அந்த பற்று நம்மளுடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய மனதையும் வேதனைக்கு உள்ளாக்குகிறது. நம்முடைய மனதிற்குள்ள வந்து பல விஷயங்கள்ல நமக்கு பற்று இருக்கிறது. ஒரு சில பற்று வந்து வெளியே தெரியும், இந்த மாதிரி உறவுகள்ல இருக்கிற பற்று வெளியே தெரியும். ஒரு சில விஷயங்கள்ல இருக்கிற பற்று, தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய ஐடியாஸ், கருத்துக்கள், அதுல இருக்கிற பற்று என்பது வெளியே தெரியாது. சோ இந்த பற்றுதல் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நமக்கு வலியையும் வருத்தத்தையும் கொடுக்கிற ஒரு விஷயம்தான். நம்முடைய மனதை மேலும் கீழுமாக ஆக்குகிற ஒரு விஷயம்தான். இன்றைக்கு காலகட்டத்துல வந்து நம்முடைய எரிச்சல், கோபம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து மனோபலம் வந்து இல்லாததுனால இல்ல குறைவாக ஆயிட்டே வர்றதுனால. சோ ஒரு பக்கம் நாம் மனோபலத்தை கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இன்னொரு புறம் நாம் அதிகமாக அதை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம்.
எக்ஸாக்ட்லி. நான் இந்த மனோபலத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நாம வந்து சில விஷயங்கள் மேல வச்சிட்டு இருக்கிற அந்த பாசம், பற்று, அது கூட இந்த மனோபலத்தை வந்து அஃபெக்ட் பண்ணதுன்னு சொல்லலாம்.
உறவினுடைய அடிப்படை என்பது அன்பு. அன்பு எப்பொழுதுமே வேதனையோ வருத்தத்தையோ தராது. ஆனா உறவுக்கு இடையில வந்து பயம் இருக்கக்கூடாது, உறவுகளால மனவேதனை இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல வந்து நமக்கு அதிகமான அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு இது இல்லைன்னா என்னுடைய மகிழ்ச்சியும் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் என்பது இருக்கும். சோ பற்றுதல் என்றாலே பயம், எங்க பயம் இருக்குமோ அங்க மகிழ்ச்சி இருக்காது. சோ பற்றுதல் அப்படின்றது நமக்கு நல்லது கிடையாது, நம்முடைய மன வலிமையை குறைக்கிற ஒரு விஷயம். இப்ப மகிழ்ச்சியை நான் தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கணும், நமக்குள்ள என்னென்ன மாதிரி பற்று இருக்கு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து மன வருத்தம் மன வேதனை ஏற்படுகிறதோ அது பற்று. ஒரு சில விஷயங்கள் இருக்கிற பற்று, தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய ஐடியாஸ் கருத்துக்கள், அதுல இருக்கிற பற்று என்ன ஆயிடும்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க.
இப்போ ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு வந்து என்னோட ட்ரெஸ் நான் வந்து யாராவது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்களை எனக்கு பிடிக்கும். இதே என்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்லிட்டாங்க, நீ பேசுறது சரியில்லை, இன்னைக்கு நீ உடுத்திருக்க ஆடை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து நான் வந்து யோசிச்சு பார்க்க மாட்டேன், ஒருவேளை அவங்க சொன்னது சரிதானா, நான் சரியா பேசலையோ சொல்லி நான் என்ன திருத்திக்க முயற்சி பண்ண மாட்டேன், அதை பத்தி வந்து நான் கவனம் செலுத்த மாட்டேன். என்னையே அவங்க அப்படி சொன்னாங்க, என்ன எதுக்கு அப்படி சொன்னாங்க, அவங்க வேணுமனே தான் அப்படி சொன்னாங்க, நான் நல்லா தான் பேசுறேன், ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற ஒரு எண்ணம் உடனே வந்துருமே தவிர, எனக்கு வந்து அப்படி அவங்க சொன்னாங்களே அது நிஜமா, அதை ஏதாவது நான் மாத்திக்க முயற்சி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட மாட்டேங்குது.
சோ எனக்கு இது மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, என்னை பத்தி தவறா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு, அந்த பயம் எனக்கு மனவேதனையை கொடுக்கிறது. சோ நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, அவ்வளவுதான்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய பத்தி அந்த தாய் கிட்ட யாராவது ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்லிட்டா கூட போதும், தான் குழந்தைய ஒரு குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு எண்ணமே அவங்கள வந்து மறுபடியும் அந்த கவலைக்கும் சோகத்துக்கும் ஆளாக்கும்.
அந்த குழந்தைக்கு தாயாக இருப்பது என்னோட ரோல். சோ என்னோட ரோல யாரோ ஏதோ சொல்றாங்க, எனக்கு மனதுல வேதனை ஏற்படுகிறது. நான் ஆபீஸ்ல வேலை பண்றேன், அங்க வந்து என்னுடைய ரோல் மூலமா அந்த வேலையை செய்யறேன், அந்த பதவியில நான் அந்த வேலையை செய்யறேன். சோ பதவி என்பது என்னுடைய ரோல். யாராவது என்னுடைய வேலையை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட ரோலை குறை சொல்லிட்டாங்க இல்லையா, என்னுடைய பதவியை குறை சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன நினைக்கிறேன், அது
என்னையே சொல்லிட்டாங்க,
அதுதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சானா வலி என்பது ஏற்படும், மனவேதனை என்பது நிச்சயமா ஏற்படும். சோ என்னுடைய கண்ணோட்டம் வந்து வித்தியாசமாக இருக்கணும், என்னுடையது என்பது வேறு, நான் என்பது வேறு. சோ ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசம் என்பது இருக்கணும். சோ இப்ப அந்த பற்றுதல்கள்ல இருந்து நாம வந்து நம்ம விலக்கிக்கணும் அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் வந்து வருத்தத்தை கொடுக்குதோ அதை வந்து நான் நிச்சயமா விலக்கி ஆகணும். இப்ப நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது இது மேல பற்றுதல் இருக்கு அப்படின்றப்போ நம்ம என்ன பயப்படுறோம் அப்படின்னா, இவை என்னை விட்டு போயிட்டா என்ன செய்யறது, என்னுடைய மகிழ்ச்சி இந்த பொருளை சார்ந்து இருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சி இந்த சாதனங்களை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த சாதனங்கள் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம், அது நாளைக்கு இல்லாமல் போய்விட்டால் என்னுடைய மகிழ்ச்சியும் அதோடு போயிடும் அப்படின்றதுதான் உண்மை. அந்த விஷயத்தை நாம எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, இன்று இப்போது நான் அதிலிருந்து விலகிறேன், இப்போ அது அவர்கள் அந்த பொருள் அந்த சாதனம் என்னோடு இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
ஐயோ, நீங்க அப்படி நினைச்சு பார்க்க சொல்லும் போதே வந்து ஏதோ வருத்தமா ஒரு பயமே ஏற்படுது, அதெல்லாம் இல்லாம நான் இருக்க முடியும்.
அதுதான் வந்து உங்களுடைய பற்றுக்கே ஒரு ப்ரூஃப் இல்லையா. சோ கொஞ்ச நேரம் அதிலிருந்து விலகுங்கள், விலகி உங்களுக்கு நீங்களே பாருங்கள், இன்று இவை இருக்கிறது, நாளை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியுடனே இருப்பேன் அப்படின்னு உங்களை நீங்க சொல்லிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நாம எல்லோருடையும் வாழ்ந்துதான் ஆகணும், எல்லோருடையும் நாம் இருப்போம், எல்லா சாதனங்களையும் பயன்படுத்துவோம், ஆனால் எதையும் சார்ந்து என்னுடைய மகிழ்ச்சி என்பது இல்லை. நான் முழுமையானவன், நான் சக்தி வாய்ந்தவன், என்னுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் இவற்றை சார்ந்தது அல்ல அப்படின்ற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா நாம வளர்த்துக்கும் போது நம்முடைய மனதினுடைய சக்தி என்பது அதிகமாகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு வந்தாலும் ஐ எம் டிட்டாச்ச்ட், நான் பற்றற்ற நிலையில இருக்கேன், நான் சூழ்நிலையை புரிந்து கொள்வேன், சூழ்நிலையினால பாதிக்கப்பட போவது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலை என்பது வரணும் அப்படின்னா நாம பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ரொம்ப சின்சியர், நான் ரொம்ப உண்மையானவன், என்னோட வேலையில எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு அவங்களே நினைச்சிருப்பாங்க. நிச்சயமா அது உண்மையா கூட இருக்கலாம், இதை நான் மதிக்கிறேன், அவங்க மதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய கொள்கைகளும் கருத்துகளும் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான், என்ன திருப்திப்படுத்துறதுக்காக தான், எனக்காகத்தான், எனக்கு வலியை ஏற்படுத்துகிறது அப்படின்னா என்ன பயன்? மரத்துல வந்து ஒரு பறவை இருக்கு, அந்த கிளைய வந்து ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு, ஆனா சுதந்திரமா இருக்கணும், சுதந்திரமா பறக்கணும் அப்படின்னு நினைக்குது. அது முடியுமா? முடியாது. எப்போ அது முயற்சி எடுத்து அந்த கிளைய விடுதோ அப்பதான் தானாகவே பறக்க முடியும் இல்லையா? நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் லேசா உணரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா பல விதமான விஷயங்களை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கும், நம்மால சுதந்திரமாக இருக்க முடியாது. இந்த சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லையா, ஒரு புறத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போவாங்க, தாவி போவாங்க. அப்போ ஒரு சைட்ல நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம், அது பிடிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் போகணும் அப்படின்னா
இதை விட்டுடணும்,
இதை விட்டே ஆகணும். பயத்துல இதை இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தா நம்மால அடுத்த பக்கம் போக முடியாது. இன்னைக்கு காலகட்டத்துல நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம், லேசா இருக்கணும்னு நினைக்கிறோம், சுய மாற்றங்களை விரும்புறோம், வாழ்க்கை வந்து மிகவும் சுலபமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான ஒன்று. ஆனா நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன? நம்முடைய பற்றுதல்கள், பிடிவாதங்கள், எவ்வளவோ விஷயங்களை நம்ம விடுவதற்கு தயாராக இல்லை. அப்ப நம்மால அடுத்த பக்கத்துக்கு போக முடியாது.
இன்னைக்கு எண்ணங்களுடைய வேகத்தை குறைக்கணும் அப்படின்றத பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நிறைய விஷயங்களை எங்களுக்கு புரிய வச்சீங்க. என்னென்ன பிரச்சனைகள் இந்த எண்ணங்களால உருவாகுது, இந்த பிரச்சனைகள் உருவாகிறதால நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறோம், இதுக்கு முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது அந்த எண்ணங்களுடைய வேகத்தை குறைக்கணும், அப்பதான் மகிழ்ச்சி அப்படின்றது நிலைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இத வந்து அமைதியா மௌனமா இருந்து இது அந்த தியானம் மூலமா அனுபவம் செய்யணும்னு நினைக்கிறோம்.
ஓம் சாந்தி. மிக சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோம் என்பது முக்கியமில்லை, ஆனால் மனதாலும் உடலாலும் சௌகரியமாக இருப்பதை உணருங்கள். இன்று நாம் மெதுவாக நம்முடைய எண்ணங்களை பார்ப்பதற்கான பயிற்சியை செய்வோம். நம் மனதை கடந்து செல்லும் எண்ணங்களை கவனிப்போம். அந்த எண்ணங்கள் வரட்டும், எதையும் தடுக்க வேண்டாம், இயல்பாக இருப்போம். நாம் எண்ணங்களை கவனிக்க கவனிக்க அதன் வேகம் மெதுவாக குறைந்து கொண்டே வருகிறது. இப்போது எது அவசியமோ அந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மற்ற எண்ணங்களை சில மணி நேரங்களுக்கு அப்பால் சிந்திப்பதற்காக ஒதுக்கி வையுங்கள். ஒரு சில எண்ணங்கள் நாளையை பற்றியது, ஒரு சில எண்ணங்கள் அடுத்த வருடத்தை பற்றியது. ஆனால் இப்போது எந்த ஒரு எண்ணம் மிக மிக முக்கியமானது என்பதை உணருங்கள். இப்படி செய்யும் பொழுது மெதுவாக எண்ணங்களின் வேகம் குறைந்துவிடும். இப்போது ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நான் உருவாக்குகிறேன். நான் அமைதியானவன். அமைதி என்பது என்னுடைய சக்தி, இது என்னுடைய படைப்பு. அமைதி என்னுடைய இயல்பு, அமைதி என்னுடைய சுபாவம். இந்த எண்ணத்தை மட்டும் கவனியுங்கள், இதற்கு சக்தியை கொடுங்கள். ஓம் சாந்தி.
நான் ரொம்ப அமைதியானவன் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்குள்ள ஒரு புது சக்தியை ஏற்படுத்தும். எண்ணங்களுடைய வேகம் குறையணும் அப்படின்னா மௌனமா ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், எண்ணங்களுடைய வேகம் தன்னால குறைஞ்சிடும். இந்த எண்ணங்களுடைய வேகம் குறைந்தால்தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு மாற்றம் அப்படின்றது நிச்சயமா ஏற்படும். இதை நீங்களும் முயற்சி செஞ்சு பாப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்போ விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி